الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال صلى الله عليه وسلم جلدتكم ولم أقرأ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசி உலமாக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலே முஸ்லிம்கள் பல்வேறு காலகட்டங்களிலே பல நெருக்கடிகளை சந்தித்து வந்திருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல பல்வேறு காலகட்டங்களில் சந்தித்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஆட்சி செய்த காலத்திலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்கள் சோதனைகள் வந்துதான் இருக்கிறார்கள். அக்பருடைய காலத்திலே அவரே கூட ஒரு தவறான முயற்சி எடுத்தார் என்பதை நாம் அறிவோம். இன்று பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் எப்படி நாட்டு மக்களை எல்லாம் ஒரே சட்டத்தின் அடிப்படையில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடக்கிறதோ இதை ஒரு முஸ்லிம் மன்னரும் செய்தார். தீன இலாஹி என்ற ஒரு பெயரில் அன்றைக்கு இருந்த சில இந்து குருமார்களுடைய பேச்சை கேட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான வழிபாடு, எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான மதம் என்று ஒரு மதத்தை உருவாக்கினார். ஒரு முஸ்லிம் மன்னர் கொண்டு வந்த போதிலும் கூட அன்றைக்கு இருந்த உலமாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக வன்மையாக கண்டித்தார்கள், அதற்காக சிறை சென்றார்கள், அவர் கைவிழுந்தவரை கடுமையாக போராடினார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய வரலாறு. இன்றைக்கும் பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் இங்கே திணிக்கப்படவிருப்பது இந்து சட்டம். அதுதான் நம் இது திணிக்கப்படுவதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்கிறது. இன்றைக்கு அவர்கள் கை வைத்திருப்பது சில சட்டங்கள் என்றாலுமே கூட, திருமணம் விவாகரத்து போன்ற ஒரு சில சட்டங்கள் என்றாலுமே கூட, நாளை அவர்களுடைய அதனுடைய இறுதி இலக்கு சொன்னால் வழிபாட்டு தலங்களும் பொதுவாகப்படும். எதற்கு பல்வேறு வழிபாட்டு தலங்கள் மஸ்ஜித் என்றும் சர்ச் என்றும் கோயில் என்றும் இதற்காக இருக்கணும். எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூட ஒரு பொது வழிபாட்டு தலத்தை கொண்டு வரலாம். இதுதான் அவர்களுடைய இறுதி இலக்காக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே இந்த பொது சிவில் சட்டம் என்கிற பெயரில் முஸ்லிம் பெண்களுக்கு நீதி நேர்மையை சமத்துவத்தை பெற்றுத்தரப்போகிறோம் என்ற ஒரு பெயரில் நம் மீது ஒரு இந்துத்துவ சட்டத்தை திணிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. பொதுவான எல்லா பகுதிகளிலும் கடந்த சில நூற்றாண்டுகளாக வைக்கப்படுகிற வாதம் என்ன, ஆண் பெண் சமம் என்கிற ஒரு வாதம். ஆணாதிக்கத்தை ஒழிக்க வேண்டும், ஆண்களும் பெண்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு முழக்கம் வந்து எப்போ ஐரோப்பாவிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதிலிருந்து இப்படி ஒரு முழக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஆணாதிக்கம், பெண்களுக்கு சமத்துவம் என்பதெல்லாம் இஸ்லாமிய பார்வையில் பார்த்தோமையானால் அதற்கான அவசியம் என்பது கிடையாது. காரணம், நம்முடைய மார்க்கம் பெண்களுக்கு அவ்வளவு உரிமைகளையும் அவ்வளவு சமத்துவத்தையும் நீதியையும் தந்திருக்கிறது. இது யாருடைய பார்வையில் பார்க்கப்படணும்னா, உலகத்தில் மற்ற மதங்களில் மற்ற சமூகங்களில் பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டாலே, இன்றைக்கு வந்து இங்கிலாந்து ஒரு பெரிய நாடாக இருக்கலாம், நாகரிகத்திற்கு பெயர் பெற்ற நாடாக இருக்கலாம், அந்த இங்கிலாந்துல கூட கிபி 1500 ஆண்டு வரைக்கும் கூட ஒரு கணவன் நினைத்தால் தன்னுடைய மனைவியை விற்கலாம் என்று, கணவன் நினைத்தான் மனைவியை விற்கலாம். கணவனுக்கு சிரமங்கள் அதிகமாகிவிட்டது, கடன்கள் அதிகமாகிவிட்டது, குடும்ப சுமைகள் அதிகமாகிவிட்டது, தன்னுடைய மனைவியை அடுத்தவனுக்கு விற்கலாம். இதுதான் உலகத்தில் பல நாடுகளில் பல மதங்களில் பல சமூகங்களில் இருந்த ஒரு நிலை. ஒரு பெண்ணை ஒரு பொருளாக பார்த்தாங்களே தவிர
கொள்கையின் காரணமாக ஆணாதிக்கத்திலிருந்து பெண்ணை விடுவிக்கணும் என்ற கோஷங்கள் அங்கே வந்தது என்று சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அது தோன்றிய காலம் முதல் பெண்களை எவ்வளவு உயர்வாக எவ்வளவு கண்ணியமாக நம்முடைய மார்க்கம் பெண்களுக்கு உரிமைகளை தந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் மற்ற மதங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுடைய கருத்தையே எதிரே கேட்கக்கூடாது, பெண்ணிடத்தில் ஆலோசனையே கூடாது என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனால் பிரசுத்தமான அரசனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எத்தனை இக்கட்டான நேரங்களில் பெண்களுடைய மசூராவை பெண்களுடைய ஆலோசனையை பெருமான செல்வாரங்களும் கேட்டாங்க, பெண்களுடைய ஆலோசனை கேட்டு அதை மதித்து அதன்படி செயல்படவும் செஞ்சாங்க. நம்ம சமூகத்தில் கூட அப்படி ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கலாம், பெண்ணுடைய கருத்தை கேட்கக்கூடாது. ஆனா இது நமது மார்க்கத்தின் நிலை அல்ல. நம்மளால் தெரிந்த ஒரு வரலாறு நிதி ஆறாம் ஆண்டு பெருமனார் செல்வாரசன் அவர்கள் ஒரு கனவு கொண்டாங்க. உமனா செய்வது போல சகாபாக்கரிடத்தில் அதை சொன்ன போது எல்லாருமே போகலாம்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் இப்பவே போகலாம்னு சொல்லி பெருமனார் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நான் போவேனான்னு கனவுல சொல்லப்படலையே சொல்லி சகாபாக்கருக்கு ஆர்வம் இல்லை, நாம எப்படியாவது சாமாவை பார்க்கணும் உமனா செய்யணும்னு சொல்லி 1500 தோழர்களோடு பெருமனார் செல்வாரசன் அவர்கள் மக்காவை நோக்கி போறாங்க. ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னால உதவி அந்த ஒரு இடத்துல பெருமனார் செல்வாரசன் அவர்கள் மக்கா முஸ்லிக்கு இந்த நாட்களுக்கு நிறுத்தப்படுறாங்க. பிறகு அங்கே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது, இந்த ஆண்டு நீங்கள் மக்காவிற்குள் வந்து ஊராவை செய்யக்கூடாது, நீங்க எல்லாரும் போய் திரும்பி போயிடணும், அடுத்த ஆண்டு மறுபடியும் ஊரா ஒப்புவாங்க என்று ஒப்பந்தம் ஏற்பட்டது. இப்போ பெருமனார் செல்வாரசன் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஊராவுடைய இடம் இருக்கிறாங்க, உம்ராவுடைய அந்த யாரும் உம்ராவுடைய நீயத்தில் இருக்கிறாங்க. இப்ப மக்காவுக்குள்ள நுழைய விடாம தவாப் செய்ய விடாம தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. இந்த உம்ராவுடைய யாராமில் இருந்து எப்படி வெளியே வர்றது? பெருமனார் செல்வாரசன் அவர்கள் அல்லாவுடைய ஆணைக்கு இறங்க சகாபாக்களுக்கு சொன்னாங்க, எல்லாரும் மொட்டை எடுத்து விட்டு கொண்டு வந்த குர்பானின் அந்த ஒட்டகங்களை அறுத்துட்டு யாராமில் இருந்து வெளியே வந்துருங்க. முதல்ல ஒட்டகங்களை அறுத்து நீங்க என்ன செய்ய மொட்டை அடிச்சு யாராமில் இருந்து வெளியே வந்துருங்கன்னு சொன்னாங்க. சகாபாக்கள் அது வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட பெருமனார் செல்வா அரசன் அவர்கள் சொன்ன பிறகு சகாபாக்கள் தாமதித்தது கிடையாது. அந்த நேரத்தில் ரொம்ப துயரத்தில் இருந்தாங்க. பெருமனார் சொல்லியும் கூட எந்த சகாபியும் மொட்டை அடிக்கல, எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் செல்வா அரசன் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து கேட்பாங்க, என் தோழர்கள் இப்படி ஒரு நாள் எனக்கு கட்டுப்படாமல் இருந்ததில்லை, ஆனா இன்னைக்கு நான் சொல்லியும் கூட யாரும் மொட்டை அடிக்காமல் இருக்கிறாங்க, ஒட்டகத்தை அறுக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி உம்மு சலமா அவங்க சொல்லுவாங்க, அவங்க எல்லாரும் மொட்டை அடிக்கணும் ஒட்டகத்தை அறுக்கணும்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, முதல்ல நீங்க ஒட்டகத்தை அறுத்து மொட்டை அடிங்க, எல்லாரும் தர போல செஞ்சுருவாங்க. அதே போல பெருமனார் செல்வாரசன் அவர்கள் தமது ஒட்டகத்தை அறுத்தார்கள், மொட்டை எடுத்தார்கள், அதை பார்த்து அத்தனை சகாபாக்களும் உடனே மொட்டை அடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல செல்வாரசன் அவர்கள் தம் மனைவியினுடைய ஆலோசனையை மதித்தார்கள், அதன்படி செயல்பட்டாங்க, அல்லாஹ் செய்து கொடுத்தான். ஆக பெண்களுடைய கருத்தை கூட மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருக்கிறது. பொதுவாக உலகத்தில் இன்னைக்கு நம் மீது வைக்கப்படுகின்ற பல குற்றச்சாட்டுகள் உண்டு என்னன்னு சொன்னா பாகப்பிரிவினை, சொத்துல பெண்களுக்கு சமமாக பங்கிடப்படுவது கிடையாது, ஆணுக்கு கொடுக்கிறதுல பாதிதான் பெண்களுக்கு கொடுக்கப்படுது என்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சட்டத்தை நம்ம ஒரு பேர் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம மார்க்கத்தை பத்தி அதிகமா நாம தெரியறதும் இல்லை, பல சட்டங்களை பத்தி நமக்கே முதல்ல புரிவதும் கிடையாது. இஸ்லாமிய பாகப்பிரிவினை சட்டம் என்றால் என்ன? ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல ஆணுக்கு வழங்கப்படுவதில் பாதி கொடுக்கப்படுது அது எதனால இது நாம தெரிகிறது இல்லை. முதல்ல நாம விளங்கிக் கொள்ளணும், இஸ்லாமிய பாகப்பிரிவினை சட்டத்துல எல்லா இடத்திலையுமே பெண்களுக்கு பாதி அப்படிங்கிற எண்ணம் முதல்ல தவறு. எல்லா இடத்துலையும் பெண்ணுக்கு பாதி சொத்து தான் கொடுக்கப்படுது, ஆணுக்கு கொடுக்கறதுல பாதி தான் பெண்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது முதல்ல எல்லா இடத்துலையும் கிடையாது. அந்த மாதிரி வழங்கப்படுவது ஆணுக்கு வழங்கப்படுற சொத்துல பாதி பெண்ணுக்கு வழங்கப்படுவது நன்றாக தெரிந்து வரணும். ஒரு 4 இடங்கள்ல மட்டும்தான், ஒரு 4 சந்தர்ப்பத்துல மட்டும்தான் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற பங்குல பாதி பெண்ணுக்கு கொடுக்கப்படுது. இதை தவிர நீங்க மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல ஆணும் பெண்ணும் சம அளவுல வாரிசாக முடியும், ஆணுக்கு எவ்வளவோ அதே அளவுக்கு தான் பெண்ணுக்கு. உதாரணமாக ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவருக்கு வாரிசுகள் இருக்கிறாங்க, ஆண் பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க, அவருக்கு தாய் தந்தைகளும் இருக்கிறாங்க. ஒரு இறந்து போன மனிதருக்கு ஆண் பெண் வாரிசுகளும் உண்டு, பெற்றோரும் உண்டு. இந்த இடத்துல மார்க்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த மனிதனுடைய சொத்துல இருந்து அவருடைய பெற்றோர் தாய் தந்தை இருவருக்குமே ஆறில் ஒரு பாகம், தந்தைக்கும் ஆறில் ஒரு பாகம், தாய்க்கும் ஆறில் ஒரு பாகம், மிச்சம் உள்ள சொத்துக்களை அந்த ஆண் பெண் வாரிசுகள் தங்களுக்கிடையில பிரிச்சுக்குவாங்க. இப்ப இந்த தாய்க்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவோ ஆறில் ஒரு பாகம், அதே அளவுக்கு தான் தாய்க்கும் உடலுக்கு. ஆக பல்வேறு சட்டங்கள்ல பல்வேறு நிலைகள்ல பார்க்கலாம், ஒரு ஆணுக்கு எவ்வளவு பங்கோ அதே பங்கு பெண்ணுக்கும் வழங்கப்படும். இப்ப நான் சொன்ன இந்த சட்டம் மாதிரி இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. எல்லா இடங்களையும் விளங்குறது கொஞ்சம் சிரமம். பாகப்புரிமையில பல்வேறு இடங்கள்ல ஒரு ஆணுக்கு கொடுக்கப்படுகிற அதே பங்கு பெண்ணுக்கும் ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா பாகப்பிரிவினை சட்டங்கள் ரொம்ப அதுல நீங்க ஆழமா உள்ள போய் பார்த்தீங்கன்னா சில சட்டங்களை இப்படி வரும், ஆணுடைய பங்கை விட பெண்களுடைய பங்கு அதிகமாகும் அப்படி சில சட்டங்கள்லாம் வரும். உதாரணமா ஒரு இறந்து போனவருக்கு தந்தை மகள்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த தந்தைக்கு கிடைக்கிற பாகம் ஆறுல ஒண்ணுதான், ஆனா மகளுக்கு கிடைக்கிற பாகம் மூணுல ரெண்டு பாகம். மகளுக்கு கிடைக்கிறது மூணுல ரெண்டு கிடைக்கும், தந்தைக்கு கிடைக்கிறது ஆறுல ஒண்ணுதான் கிடைக்கும். ஆக இங்க ஆணுக்கு கிடைக்கிற பங்கை விட பெண்ணுக்கு மூணுல ரெண்டு பாகம் அதிகமாகவும் கிடைக்கும். இப்படி சரீரத்தினுடைய இந்த பாகப்பிரிவினை சட்டத்துல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு பாதி பாதி நம்மளும் அப்படிதான் விளங்கியிருக்கிறோம். முதல்ல அது தவறானது. பல இடங்கள்ல ஆணுடைய அதே அளவுக்கு பெண்களுக்கும் பங்கு உண்டு. சில நேரங்கள்ல ஆண்களை விட பெண்கள் அதிக அளவுல பாகப்பிரிவினையில உரிமை பெறக்கூடியவர்களும் உண்டு. இதை நாம புரிந்து வரலாம். சரி, சில சந்தர்ப்பங்கள்ல உதாரணமாக இறந்து போனவருக்கு கிளை வாரிசுகள் இருக்கிறாங்க, ஆண் பெண் வாரிசுகள், ஆண் குழந்தைகளும் இருக்கிறாங்க பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் மார்க்கை என்ன சொல்லணும்னு சொன்னா, ஆண் வாரிசுகளுக்கு பெண் வாரிசுகளை விட ரெண்டு மடங்கு கொடுக்கப்படுது. ஆண் வாரிசுகளுக்கு ரெண்டு மடங்கு, பெண் வாரிசுகளுக்கு ஒரு மடங்கு. என்ன காரணம், இங்கேயும் பாதி கொடுக்கப்படுது. இதைதான் உலகத்துல எல்லாரும் கேட்கிறாங்க, என் சகோதரனுக்கு கிடைக்கிறதுல பாதி தான் என்ன கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறார். அதுக்கு நியாயமான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, குரான் அருளப்பட்ட காலத்துல, குரான் இறங்கிய காலத்துல இஸ்லாமிய சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் அதுவும் நடைமுறையில இருந்துச்சு. இஸ்லாமிய ஆட்சி காலங்களிலே அந்த சட்டங்கள் இருந்துச்சு. கொஞ்சம் இதை யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனை கொலை செய்து விட்டார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தவறுதலா கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா, அந்த கொலைக்கான நஷ்ட ஈடு 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படணும். கொலைக்கான நஷ்ட ஈடு 100 ஒட்டகங்கள் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்னு சொன்னா, கொலை செய்தவனுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தான் கொடுக்கணும். கொலை செய்தவனுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள். இந்த நஷ்டத்தை கொடுக்கிற பொறுப்பு பெண்களுக்கு அறவே கிடையாது. ஒரு பெண்ணே கூட ஒரு கொலை செய்திருப்பாளையானால் அந்த கொலைக்கான நஷ்டத்தை அந்த பொம்பளை கொடுக்கணுங்கிறது தேவையில்லை, அந்த பெண்ணுடைய ஆண் வாரிசுக்கு தான் கொடுக்கணும். ஆக ஒரு கொலைக்கான நஷ்டத்துல முழுக்க முழுக்க ஆண்கள் தான் அதுல வந்து பொறுப்பாளிகள் தவிர பெண்கள் கிடையாது. அதே போல இஸ்லாமிய சட்டவியல் நம்ம பார்த்தோம்னா, செலவு செய்கிற பொறுப்பு ஒரு குடும்பத்தினுடைய எல்லா நிலைகளிலும் செலவு செய்யக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்கு. திருமணத்துல வலிமாவுடைய பொறுப்பு ஆணை சார்ந்தது, மகள் கொடுக்கிற பொறுப்பு ஆணை சார்ந்தது, மனைவிக்கு தாய்க்கு குழந்தைகளுக்கு செலவு செய்கிற பொறுப்பு ஆண்களுக்கானது. எந்த நிலையிலுமே ஒரு பெண்ணுக்கு செலவு செய்யக்கூடிய பொறுப்பு, செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் நம்மை சரியத்தில் இல்லை. இப்படி பல்வேறு பொறுப்புகள், பொருளாதார சுமைகள் ஆண்கள் மீது சுமக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலதான் நம்முடைய மார்க்கம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆணுக்கு கிடைப்பதில் பாதி பெண்ணுக்கு என்று சொல்லப்படுதே தவிர, பாகப்பிரிவினையே உலகத்துல எந்த மதமும் கொடுக்காத காலத்துல நம்முடைய மார்க்கம் பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்து. அடுத்தது தலா. இந்த தலாக்குடைய விஷயம்தான் நாடு முழுக்க இப்போது பெரிய அளவில் உதாரணமாக வெடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் பொதுவாக இந்த தலாக்குடைய சட்டத்திட்டங்களை பத்தி பொதுவாக விளங்குறதும் இல்லை. இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு குழப்பம் என்னன்னு சொன்னா, ஒரே நேரத்தில் 3 தலாக் சொன்னா அது 3 ஏற்படுமா, 1 தலாக் ஏற்படுமா என்பதுல நம்முடைய சமூகத்தில் உள்ள சில இயக்கங்கள் அமைப்பு வரலாம். 3 தலாக் சொன்னா 1 தலாக் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டும் அதைத்தான் வந்து என்ன செய்து கொண்டு வர பார்க்குது. நம்மில் உள்ள பல முஸ்லீம் சகோதரர்களுக்கு எந்த என்ன இருக்குன்னு சொன்னா, 3 தலாக்கா 1 தலாக்கா ஆக்கினா என்ன, குலமக்கள்லாம் ஏன் பிடிவாதமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, 3 தலாக்கா 1 தலாக்காக்குற முயற்சி ஒரு நல்ல முயற்சி அப்படிங்கிறதாக நம்ம சமூகத்தில் உள்ள பலருக்கும் கூட இது மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது. எனவே நாம இதை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக விளங்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் தலாக்குடைய சட்டம் மிக அழகான முறையில், மிக நேர்மையான முறையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒத்து வராத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அவர்கள் பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு பல வழிகள் மார்க்கத்தில் இருக்கு. பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு பல வழிகள் மார்க்கத்தில் இருக்கு. முதல்ல அதை புரியணும். ஆண் அவன் தலாக்கு மூலமாக பிரிவை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு பெண்ணும் பிரிவை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கான முறைகளும் இருக்கிறது. கொலா என்று சொல்லக்கூடிய முறை இருக்கிறது, கஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. இப்படி பல்வேறு முறைகள் பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் இருக்குது. இது ஆண்களுக்கும் இருக்குது, அதே போல பெண்களுக்கும் உண்டு. இந்த தலாக்குடைய முறையில நம்முடைய உலமாக்கள் ஹதீஸுடைய அடிப்படையில தலாக்கை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். ஒரு கணவன் தலாக்கு சொல்ல நினைச்சா எப்படி தலாக் பண்ணணும், அதை முதல்ல சொல்லுவாங்க தலாக்குல் அஹ்சன், மிக அழகான முறையில சிறந்த முறையில தலாக் சொல்றது. அதுக்கு பேரே அரபியில சொல்லுவாங்க தலாக்கை அஹ்சன் சொல்லி. அழகான முறையில தலாக் சொல்றதுன்னா என்ன, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில சமரசத்துக்கான இணக்கத்துக்கான எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டது. இனி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான எந்த வழியும் இல்லாத போய்விட்டது. இனி அவங்கள சேர்த்து வைக்க முடியாது, சேர்த்து வச்சா அவங்களுக்கு மத்தியில் சந்தோஷம் இருக்காது. இது மாதிரியான ஒரு கட்டத்துல அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில கண்டிப்பா தலாக்கு சொல்லியே ஆகணும் என்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறோம், பிரியறதா இருந்தா கூட அழகா பிரிங்க. குர்ஆனுடைய அற்புதமான வார்த்தை இம்சாகும் பிமாரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஹ்ஸன், கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்தாலும் அழகான முறையில வாழுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் இம்சாகும் பிமாரூஃப், ரெண்டு பேரும் பிரிவை விரும்பினாலும் பிரிவை தேர்ந்தெடுத்தாலும் அழகான முறையில ரெண்டு பேரும் பிரிங்க. இதுதான் குர்ஆனுடைய கட்டளை. அந்த அடிப்படையில தலாக் மூலமாக இவர்கள் இருவரும் புரிய நினைத்தால் எப்படி தலாக் சொல்றது என்ன, நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க ஒரே ஒரு தலாக் மட்டும் சொல்றது, ஒரு தலாக் சொல்றது. இப்ப நம்ம நம்மளோட முஸ்லீமுக்காக தான் நம்ம பல பேர் வந்து ஒரு தலாக் சொன்னா பிரிவு ஏற்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழமா பதிஞ்சு போச்சு. தலாக்கு சொல்லணும்னா மூணு தலாக் தான் சொல்லணும் அப்படிங்கறதாக நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். மொத்தமாக ஒரே நேரத்துல மூணு தலாக் உதகலாம். இதை எல்லா மதுரை உலமாக்களும் சொல்றாங்க, ஒரே சபையில மொத்தமா உனக்கு நான் மூணு தலாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றது பெரிய பாவம், அப்படின்னு சொல்றது ஹராம். அது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் மொத்தமா மூணு தலாக்கு சொல்லிவிட்டதாக பெருமானாருக்கு தகவல் கிடைத்த நேரத்துல மக்களை எல்லாம் கூட்டி கடுமையாக தன்னுடைய கோபத்தை காட்டினாலே அதிருப்தியை வழிபடுத்துறாங்க. இவர் அல்லாஹுடைய வேதத்தோடு விளையாடி இருக்கிறார்கள். மொத்தமா மூணு தலாக்கு ஒரே நேரத்துல கொள்பவன் அல்லாஹுடைய வேதத்தோடு விளையாடுகிறான், அல்லாஹுடைய திருமுறையோடு விளையாடுகிறான்னு சொன்னான். இன்னைக்கு நாம எல்லாரும் அல்லாஹுடைய வேதத்தோடு தான் விளையாடுறோம். இந்த சோதனை வந்ததுக்கு கூட ஒரு பெண்ணை வந்து கணவன் இப்படிதான் மொத்தமா மூணு தலாக் சொல்லிடலாம். இப்ப நம்முடைய புகாக்களும் இது ஹராம் இது கூட அறிஞ்சாலே மூணு தலாக் சொல்லக்கூடாது. முதல்ல தலாக் சொல்றதாக இருந்தா ஒரே ஒரு தலாக், ஒரு தலாக் மட்டும் சொல்லணும். ஒரு தலாக் போயிட்டா மூன்று மாத விழாய் காலம், அந்த தலாக்கு சொன்னதிலிருந்து அந்த பெண்ணுக்கு மூன்று மாத விழாய் காலம் முடியும் வரை அந்த பெண்ணுடைய இந்தாவுடைய காலம் மூணு மாத விழாய் காலம். இந்த மூணு மாத விழாய் காலம் முடிவடைவதற்குள்ள அவங்க ரெண்டு பேரும் மனம் திருந்தி ரெண்டு பேரும் சேரணும் நினைச்சாங்கன்னு சொன்னா இருவரும் அப்படியே சேர்ந்து வாழலாம், அப்படியே கண்டிப்பு பண்ணிக்கலாம். புதுசா நிக்கா செய்ய தேவையில்லை, அந்த இந்தா காலம் முடிவடைவதற்குள் அப்படி ரெண்டு பேரும் சேர விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த மூன்று மாதவிடாய் காலம் முடிந்ததும் அவர்களுக்கு மத்தியில தன்னை போல பிரிவு ஏற்படும். இப்படி பிரிவு தான் அழகான முறை. இந்த முறை தான் நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க தலா அப்புல் அஹ்சன், அழகான முறையில தலா சொல்வது என்று சொன்னா அதுக்கு பெரிய தான். ஒரே ஒரு தலாக்கு மட்டும் சொல்லியது, அதுக்கப்புறம் அடுத்த தலாக்கு சொல்லாம இதான் முடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுறது. அப்படி விட்டுட்டா ரெண்டு பேரும் தன்னை போல பிரிஞ்சிடுவாங்க. இனி ஒரு காலத்துல பல வருஷங்களுக்கு பிறகு கூட அந்த ரெண்டு பேரும் தன்னுடைய கணவன் மனைவியாக இருந்த நாட்களை எண்ணி மீண்டும் சேர ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா திரும்ப நிக்காக செய்யலாம். திரும்ப ரெண்டு பேரும் திருமணத்தின் மூலமாக இணைந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு தலாக் சொல்வது இதுக்குதான் தலாக்கை அஹ்சன் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு கணவன் மனைவி ஒரு தலாக் சொல்லிட்டான், ஒரே ஒரு தலாக்கு நாங்க முடிஞ்சிருச்சு, அந்த மனைவி மீது அவனுக்கு ரொம்ப அதிருப்தி, சில காரணங்களால அவன் மீது கடுமையான கோபம் இருக்குது, இன்னொரு தலாக்கும் சொல்லணும்னு நினைக்கிறான். ஒரு தலாக்கே போதும், ரெண்டாவது தலாக்குக்கு அவசியம் இல்லை. இந்த மூணு தலாக்கு முறை ஏன் அண்ணா கொடுத்தாங்கிறதையும் வணங்கிக்கணும். அறியாமை காலத்துல இஸ்லாம் வருவதற்கு முன்னால மக்கள்கிட்ட என்ன புழக்கம் இருந்துச்சுன்னா எனவே நீங்க கணவன் மனைவி புரிவதாக இருந்தா ஒரே ஒரு தலாக்கு மட்டும் சொல்லிடணும், முடிச்சவளவுதான். அதுக்கு மேலே அந்த கணவனுக்கு அவர் மீது இருக்கிற கோபத்தினால இன்னொரு தலாக்கு சொல்லணும்னு நினைக்கிறான். அப்படி இரண்டாவது தலாக்கு சொல்றதாக இருந்தா அவர் இதா இருக்கிற அந்த காலத்துல 3 மாதவிடாய் காலம் இதா இருக்கணும். முதல் மாதவிடாய் முடிந்து அவர் சுத்தமாக அந்த 2வது காலம் இருக்குது, அப்ப 2வது தலாக்கு சொல்லணும். முதல் மாதவிடாய் முடிஞ்சு அவர் சுத்தமாகிற காலம், அப்ப 2வது தலாக்கு சொல்லணும். இந்த 2வது தலாக்கு சொன்ன பிறகும் கூட அந்த 3 மாதவிடாய் காலத்துல அவளை திருப்பி மீட்கலாம், வாய்ப்பு இருக்குது. 2 தலாக்கு சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. இப்ப 2வது தலாக்கு சொல்லணும். சரி, அவர் மீது கோபம், இன்னும் கடுமையான கோபம் அவனுக்கு, எப்படியாவது இவ்வளவு ஒரேடியா முடிச்சிடணும்னு நினைக்கிறான். இப்ப 3வது தலாக்கு சொல்றதா இருந்தா அடுத்து அவள் 2வது மாதவிடாய் முடிந்து சுத்தமாகும் போது 3வது தலாக்கு சொல்றோம். இப்படி பிரிச்சு பிரிச்சு 3 தலாக் இப்படி சொல்வதுதான் மார்க்கத்துல அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஒரே ஒரு தலாக் சொல்லணும், அதான் இருப்பதிலே ஆக சிறந்த முறை. 2வது முறை என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு தலாக் சொல்வது, 1 மாதவிடாய் முடிந்ததும் 2வது தலாக் சொல்றது, 2வது மாதவிடாய் முடிந்ததும் 3வது தலாக் சொல்றது. இதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க தலாக்குன் ஹசன். இது ஓரளவுக்கு நல்ல முறை. இப்படி தலாக் சொல்றதும் கூடும், ஓரளவுக்கு நல்ல முறை. 3வது தலாக்கை பத்தி உணவாக சொல்லுவாங்க, அதற்கு பேர் தான் தலாக்குல் பிதாத். தலாக்க பிதாத்ன்னு சொன்னா நூதனமான தலாக்குடைய முறை, மார்க்கம் அங்கீகரிக்காத, மார்க்கம் அதிகரிக்கக்கூடிய தலாக்குடைய முறை. அந்த முறை தான் என்ன, ஒரே சமயத்தில் மனைவி பார்த்து உனக்கு 3 தலாக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி ஒரே இடத்துல 3 தலாக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவானுன்னா இப்படி சொல்வது ஹராம். அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடி இருக்கிறான். அதே நேரத்தில் 3 தலாக்கு நிகழ்ந்து 3 தலாக்கு நிகழ்ந்துடும். ஏன்னா 3ங்கிற வார்த்தையை சொல்லிட்டான். சொன்ன பிறகு 1 தலாக்கு தான் நிகழும்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஒரு கடைக்கு போறீங்க, 3 பொருளை காட்டி இந்த 3 பொருளையும் வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, ஒரே நேரத்தில் சொன்னதுனால நீ 1 பொருளை தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? 3 பொருள் தான் இருக்குது கடை காசு சொன்னீங்க, இந்த 3 பொருளையும் வாங்கிக்கிட்டேன். இப்ப தனித்தனியா சொல்லணுமா, இதையும் வாங்கிக்கிட்டேன், இதையும் வாங்கிக்கிட்டேன், இதையும் வாங்கி சொல்ல தேவை இல்லை. மூணையுமே வாங்கிட்டேன்னு சொன்னா 3 பொருளையும் வாங்கியதாக இருக்கலாம். அதே போலதான் ஒரே இடத்துல 3 தலாக்கு சொன்னா அது தவறு, ஹராம் என்பது வேறு விஷயம். ஆனா அந்த 3 தலாக்குகளையும் நிகழ்ந்துவிடும். இதுதான் மார்க்கம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. சஹீஹ் புகாரி என்ற ஹதீஸுடைய கிதாப் இருக்கிறது. அந்த நூலை நீங்கள் தலாக்குடைய பாடத்தில் எடுத்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பலருக்கும் இதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, 3 தலாக்குனா 1 தலாக்கு தான் நிகழும், சில இயக்கவாதிகளும் அப்படிதான் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் கூட அவங்க மீடியாக்கள்ல வந்து இதை போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. இது நமக்குள்ள பேச வேண்டிய விஷயம். 3 தலாக்குனா 1-3ங்கிறது நமக்கு மத்தியில பேச வேண்டிய விஷயத்தை மீடியாக்கள்ல பேசி நம்ம ஒரு கூட இதை போட்டு குழப்புறாங்க. அதனால நம்மளே குழந்தைக்கு என்ன என்னன்னு சொன்னா 3 தலாக்குனா 1 தலாக்கு தான் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க புகாரி எடுத்து பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதருடைய விவகாரத்தை பற்றி கேட்கப்படுது. ஹதீஸுடைய வாசகமே இப்படிதான், ஒரு மனிதரை பற்றி பெருமானாரிடத்திலே கேட்கப்படுகிறது. அவர் தன்னுடைய மனைவியை 3 தலாக்கு சொல்லிவிட்டார். ஒருத்தர் தன்னுடைய மனைவியை 3 தலாக்கு சொல்லிட்டார். 3 தலாக்கு சொல்லப்பட்ட பிறகு அந்த அம்மா இன்னொரு கணவரை நிக்கா செஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிந்த பிறகு வேறொரு கணவரை நிக்கா செஞ்சிருச்சு. அந்த 2வது கணவரும் அந்த பெண்மணியை தலாக்கு சொல்லிட்டார். 2வது கணவர் இப்ப நம்ம இடத்துல கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த பெண் தன்னுடைய முதல் கணவனோடு இப்போது சேரலாமா? முதல் கணவர் 3 தலாக்கு சொன்னவர், அவர் 3 தலாக்கு சொன்ன பிறகு இந்த பெண்மணி இதான் முடிஞ்சு இன்னொரு கணவரை நிக்கா செஞ்சுக்கிட்டாரு. அந்த 2வது கணவரும் இப்போது தலாக் சொல்லிவிட்டார். இப்ப இந்த பெண்மணி முதல் கணவரை நிக்கா செய்ய முடியுமா? யார் 3 தலாக்கு சொன்னாங்களோ நிக்கா செய்ய முடியுமான்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 2வது கணவனோடு தாம்பத்திய வாழ்க்கை நடந்திருந்தால் முதல் கணவனுக்கு ஹராம். 2வது கணவன் நிக்கா செய்தானே, அவன் இந்த பெண்ணோடு தாம்பத்திய வாழ்க்கையை நடத்தியிருப்பானே, ஆனால் முதல் கணவனுக்கு இவர் ஹராம் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல நாம பார்த்தோம்னு சொன்னா 3 தலாக் முதல் கணவர் பிரிச்சு பிரிச்சு சொன்னார்களா இல்ல, அவர் மொத்தமா சொன்னாரா பிரிச்சு சொன்னாரா என்றும் கிடையாது. 3 தலாக் சொல்லிட்டா 3 தலாக் நிகழ்ந்துருச்சு. இப்படிதான் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அதற்கு முன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் போது அங்கே ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் என் மனைவி 3 தலாக் சொல்லிட்டேன், முடியுமான்னு கேட்கிறாங்க. இவன் அப்பாஸ் அவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு பிறகு அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், யார் இறை சட்டங்களை மதித்து இறை சத்தோடு வாழ்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் தீர்ப்பை வைத்திருக்கிறான். நீ அல்லாஹ் பயப்படவும் இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கவும் இல்லை, உனக்கு அல்லாஹ் இந்த தீர்வையும் தரல, நீ உன் மனைவியோடு இனிமே சேர முடியாது. அவர் ஒரே நேரத்தில் மூணு தலாக சொல்லிட்டார். இதை பத்தி இவன் அப்பாஸ் நான் அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது இவன் அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, ஒரே நேரத்தில் மூணு தலாக சொன்னா அது மூன்றாகத்தான் நிகழும் என்பதை அங்கு இவன் அப்பாஸ் அவர்களும் அங்கு தெளிவா கொடுத்ததாக பார்க்கிறோம். எல்லா சகாபாக்களும் இதைத்தான் சொன்னாலே, மூணு தலாக சொன்னா மூணு தலாக தான் நிகழும். அதனால நம்மவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சட்டத்துல எந்த மாற்றமும் இல்லை. அவன் செஞ்சது பாவம், அவன் செஞ்சது அநியாயம், அதற்கான தண்டனை அல்லாட்டம் உண்டு. ஆனா சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் நமக்கு கிடையாது. மூணு தலாக சொன்னா ஒரு தலாக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டா இந்த பொதுசில் சட்டம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்ற மாதிரி சிலர் வந்து ஒரு மாயை உருவாக்குறாங்க, ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நாம அல்லாஹுடைய இந்த சரியத்தை, அல்லாஹுடைய சட்டத்தை யாருக்காக மாற்ற முடியாது. எனவே நம்ம மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம், தலாக்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்தா உலமாக்கிற அணுகி தலாக்குடைய சுண்ணத்தான முறை என்ன, எப்படி நான் தலாக்கு சொல்லணும், தலாக்கு சொன்ன பிறகு என் மனைவிக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டிய கடமை இருக்குது, இஸ்லாமுடைய காலத்துல நான் என்ன செய்யணும், இந்த சட்டங்களை வந்து தெரிந்து தலா சொல்லணும். இதுல ஜமாத்துகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் குறிப்பா சொல்ல ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத்துகளுக்கும் இந்த தலாக்குடைய பிரச்சனை அவங்கள்ட்ட வருதுன்னு சொன்னா உலமாக்களிடத்துல சென்று தலாக்குடைய முறை என்ன, எப்படி அவன் தலாக்கு சொல்லணும், தலாக்குக்கு பிறகுள்ள சட்டங்கள் என்ன, இதை தெளிவுபடுத்தி கொண்டா நல்லது. ஏன்னா இந்த சட்டங்களை தெரியாம தலாக்கு சொன்ன பிறகு அந்த பெண்கள் தரப்புள்ள கோர்ட்டு நீதிமன்றம் போகும்போதுதான் அரசாங்கம் நம்முடைய சட்டங்கள்ல தலையிடும். எனவே நாம கோர்ட்டுக்கு போகலன்னு சொன்னா இந்த விஷயத்து இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆக இந்த சட்டங்கள் விவகாரத்துல நம்முடைய தவறும் இருக்குது. அதனால தலாக்கு சொன்ன பிறகு இத்தா காலம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிறது, அந்த பெண்மணி வாடகை வீட்டுக்கு இருந்தா வாடகை கொடுக்கிறது, இது கணவனுடைய பொறுப்பு. இத்தா முடிகிற வரைக்கும் செலவுக்கு பணம் கொடுக்கிறதும் அவள் இருக்கிற வீட்டுக்கான வாடகை கொடுக்கிறதும் கணவனுடைய பொறுப்பு. இதை வழங்கிக்கொள்ளணும். ஒரு கணவன் மனைவி தலாக்கு மூலமாக பிரிஞ்சுட்டாங்க, அவர்களுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொன்னான், குழந்தை இருக்குது, தலாக்கு மூலமா பிரிந்தவர்களுக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகள் பருவம் அடையாத குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க 7 வயசு வரைக்கும் தாயுடைய பராமரிப்புல, தாயுடைய கண்காணிப்புல அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் வளர்க்கப்படணும். இதான் மார்க்க சட்டம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது கணவனுடைய பொறுப்பு, அந்த மனைவிக்கு தான் கொடுக்க தேவையில்லை. இதோட முடிஞ்சு ஆனா அந்த குழந்தைகளை மனைவி வளர்க்க வேண்டிய பொறுப்பு, செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா இந்த கணவனுக்கு தான் இருக்குது. அவன் காலம் கொடுக்க அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவு, அந்த குழந்தைகளுடைய எதிர செலவு கணவன் தான் செய்யும். சமூகத்தில் பிரச்சனை அதனாலேயும் வருது. தலாக்குக்கு பிறகு குழந்தைகளை மனைவி இடத்துல அந்த பெண் இடத்துல ஒப்படைச்சாங்க, ஆனா அந்த குழந்தைகளுக்கு செலவுக்கு தர முடியாது என்று சிலர் பிரச்சனை செய்யறாங்க. இதனால் அந்த பெண்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வருது. ஆக நம்ம சரியத்துடைய சட்டம் என்ன, இந்த குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய பொறுப்பு அந்த தலாக்கு சொன்ன கணவனுடைய பொறுப்பு. இந்த சட்டங்களை நாம வந்து கரெக்டா பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னா இது ஒன்ற பிரச்சனைக்கு போறாரு. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்களுடைய உரிமைகள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்தில் மிக அழகான முறையில நேர்மையான முறையில வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலாக்குடைய சட்டங்களும் ரொம்ப எளிய முறையில லேசான முறையில ஆண்களுக்கும் இருக்குது. ஒரு பெண் ஒரு கணவனோடு வாழ விரும்பாவிட்டால் அந்த பெண்ணும் திருமணத்தை முடித்துக் கொள்வதற்கான வழிகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது போன்ற சம்பவம் நடக்குது. ஒரு பெண்மணி வர்றாங்க, அந்த பெண்மணி பெருமானார் சொல்றாங்க, என்னுடைய கணவர், அவருடைய கணவருடைய பேர் சாபித்துக்கணும் கை சொன்னாங்க, என்னுடைய கணவர் நல்ல மனிதர், அவருடைய மார்க்க பற்றில எந்த குறையும் கிடையாது, அவருடைய அசலாக்குல குணத்துல எந்த குணமும் கிடையாது, நல்ல மனிதர் தான், ஆனா எனக்கு அவரை பிடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வந்து இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க, எனக்கு அவரை பிடிக்கல, நல்ல மார்க்க பற்றும் உண்டு, நல்ல குணமும் உண்டு, ஆனா அவருடைய தோற்றமும் அவருடைய அழகு எனக்கு பிடிக்கல, அதனால நான் அவர்கிட்ட இருந்து எப்படியாவது விடுதலை விரும்புறேன், தலாக்க நான் விரும்புறேன்னு சொல்லி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்துல மறுபடியும் கேட்கிறாங்க, அவருக்கு வேற என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி இப்ப அந்த சஹாபி அந்த பெண்மணி சொல்றாங்க, வேற குறை இல்லை, அவருடைய வேற எந்த விஷயத்திலும் குறை கிடையாது, அவருடைய தோற்றம் எனக்கு பிடிக்கும். சமாதானத்தில் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு சமாதான முயற்சியை விட்டுட்டாங்க. ஒரு பெண்ணுடைய மனசுல கணவனுடைய முகத்தை பார்த்தா காரை குப்பனுங்கிற எண்ணம் இருக்குன்னு சொன்னா இனி எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்பி சொன்னாங்க, சரி அப்படியானா நீ ஒரு பெண்ணாக தலாக்கு கேட்டா கணவன் கொடுத்த மகர் நீ பிரிப்பு கொடுத்தறியான்னு கேட்டான். அந்த மாதிரி சொன்னாங்க, தாராளமா கொடுத்தறேன், என் கணவர் எனக்கு மகராக திருமணத்துல ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தாங்க, நான் அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்தறேன். பெருமான செல்வமான அவர்கள் அவருடைய கணவர் சாமித்த அழைக்க சொன்னாங்க, உன் மனைவி உன்னோடு சேர்ந்து வாழ விரும்பல, எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தோட்டத்தை மகராக கொடுத்திருக்கிறேன், அதை திரும்ப பெற்றுக்கொண்டு தலாக் சொல்லியிருக்கேன். இப்ப இதை வைத்துதான் உடமாக்கம் சொல்றாங்க, ஒரு பெண்ணுடைய புறத்தில் இருந்து தலாப்பு கோரிக்கை வைக்கப்பட்டாலும் ஒரு கணவன் அதை ஏற்று தலாப் சொல்வது முஸ்தஹப்பு. ஒரு பெண்ணுக்கு வாழ பிடிக்கல, அது நியாயமோ அநியாயமோ அது அப்புறம் உள்ள விஷயம். இந்த கணவன் அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவ தலாப்பு கோரிக்கை வைக்கிற போது அந்த கணவன் அதை ஏற்று தலாப் சொல்வது முஸ்தஹப்னு சொல்றது. உலகத்தில் எந்த மதத்திலையும் பெண்களுக்கு இவ்வளவு லேசான வழிமுறை, இவ்வளவு அழகான ஒரு வழிமுறை பிடிக்காத கணவனிடமிருந்து விடுதலை பெறக்கூடிய வழிமுறைகளும் ஆண்டுகள் இருக்குது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான அடிப்படையான காரணம் நம்முடைய சரியத்துடைய சட்டங்களை நாம் அறியாததும் அதை முறையாக நாம் அமல்படுத்தாததும். எனவே பாகப்பிரிவினையில பெண்களுக்கு சொத்து கொடுக்கிறது அதுவே நம்ம ஊர்ல பல இடங்கள்ல நின்று கிடையாது. முஸ்லிம்கள்ட சரியத்துடைய அக்காமங்கள் சட்டத்திட்டங்களை நாம முறையாக பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் வராது. இதற்கான மற்றொரு தீர்வு என்ன? முஸ்லிம்களாகிய நாம் எங்கெங்கு பெருவாரியாக வாழ்கிறோமோ அங்கெல்லாம் நாம இஸ்லாமிய சரியத்து நீதிமன்றம் அமைக்கணும். ஷரீஃப் கோர்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு ஷரீஃப் நீதிமன்றம் அமைத்து நமக்கு மத்தியில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாமே முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அது நீதிமன்றங்களுக்கு செல்லுகிற அளவிற்கு ஒரு ஜமாக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் பெண் ஒரு கோர்ட்டுக்கு போறான்னு சொன்னா அது அந்த மஹல்லாவுடைய தவறு, அந்த ஜமாத்துடைய தவறு. அந்த பெண் எந்த மஹல்லால இருக்கிறாளோ அந்த மஹல்லாவை சார்ந்த இமாம் அந்த ஜமாத்த அந்த பெண்ணை அணுகி, ஏன் நீ கோர்ட்டுக்கு போற, உனக்கு என்ன உரிமை வேண்டும், மாற்றத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கிடைக்கப்பட்ட அநியாயம் என்ன, இதையெல்லாம் நாம வந்து கடைபிடிக்கணும். அதே போல இன்னொன்றையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன், ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்றது ஆறாம் சொன்னோம். இப்ப நாம ஜமாத்து எல்லாரும் நினைச்சோம்னு சொன்னா நாம ஒரு முடிவெடுக்கலாம், யார் ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்றானோ அவனுக்கு ஏதாவது ஒரு அபராதம் போடலாம். அப்படின்னா மூணு தலாக் நிகழ்ந்துடும், அதை மாற்ற முடியாது, அது அல்லாஹ்வுடைய சட்டம் மாற்றுவதற்கு வழி இல்லை. ஆனா ஏதாவது ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கலாம், மனம் கொடுக்கலாம். ஏன்னா ஹதீஸ்ல வந்து உமரதீனாவுடைய காலத்துல யாராவது மொத்தமா மூணு தலாக் சொன்னா அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க உமரதீனாவும். ஆனா இதெல்லாம் நாம் தீர உட்கார்ந்து யோசித்து இது போன நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை கருத்து நிறுத்த வேண்டும். இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் பெண்களுக்கு நன்மை செய்வது நிச்சயமாக இல்லை. ஏன்னா இவனுடைய ஆட்சியில தான் பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, குஜராத்தில் அவனுடைய வயதுகள் பிரிக்கப்பட்டு குழந்தைகள் எடுக்கப்பட்டாங்க. இவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்களை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் நம்முடைய பெண்களுக்கு நன்மை நாடுகிற ஒரு தோற்றத்தில் நம்முடைய சரியத்துடைய சட்டங்கள் மீது கை வைக்க வருவது. இந்த சட்டங்களை கை வச்சு அடுத்து என்ன நடக்கும் சொன்னா, நாம கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமா காட்டாம மேலிடந்த வாரியா விட்டுட்டோம்னு சொன்னா நம்மளே பல பேருக்கு இதனுடைய விபரீதம் வழங்கல. பொது சிவில் சட்டம் தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த சட்டங்கள் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறை பாதி இந்துவா இருக்கும் பாதி முஸ்லீமா இருக்கும், அதுக்கடுத்து ஒரு தலைமுறை வரும் முழுசாக இந்துக்களாக மாறிடும். இதான் ஸ்பெயின்கிற நாட்டில் நடந்துச்சு. அங்க இப்படிதான் நம்முடைய இந்த குடும்பவியல் சட்டத்துல அத்தனை கிறிஸ்தவ அரசாங்கம் கை வச்சாங்க, திருமணத்துல கை வச்சாங்க, ஒவ்வொன்றையும் கை வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன போச்சுன்னா, அங்க ஒரு தலைமுறை வந்தாங்க பாதி கிறிஸ்தவர்கள் பாதி முஸ்லீம்கள், அதுக்கடுத்து ஒரு தலைமுறை வந்தாங்க மொத்தமா கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. இதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இதை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் வெற்றியாக தர வேண்டும்.
This audio was downloaded from the